Alleluia, Alleluia.
நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தார், அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா,
அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே,
அதிகாரம் 15, இறை வசனங்கள் 1-8 வரை. அக்காலத்தில் இயேசுதம் சீடரை நோக்கி கூறியது, உண்மையான திராட்சிக்குடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடம் உள்ள கனிகூடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாக இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சைக்குடியோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கனித்தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனித்தர இயலாது. நானே திராட்சைக்குடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்திருந்தா இராதவர் கிளையைப் போல் தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளை கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சியளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அமெரிக்க தேசத்தில் கருப்பின மக்களையெல்லாம் அடிமையின மக்களாக வாட்டி வதைத்து கொண்டிருந்த காலத்தில் ஆபிரகாம் லிங்கன் என்கின்ற ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க தலைவன் அந்த தேசத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றவுடன் அந்த நாடு பல மாற்றங்களை கண்டது. இல்லை, பல ஏற்றங்களை கண்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அவ்வாறாக பல சீர்திருத்த சட்ட திருத்தங்களை அதிபர் ஆபிரகாம் லிங்கன் மேற்கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு மிக அடிப்படையான இந்த அடிமை விலங்கை ஒடுக்கின்ற ஒரு சட்டத்தை இயற்றுகிறார். இனிமேல் கருப்பின மக்கள் யாரும் அடிமைகளாக வெள்ளை நிற மக்களினால் பயன்படுத்தக்கூடாது. அடிமை இனம் என்று ஒன்று இருக்கவே கூடாது என்கின்ற ஒரு மாபெரும் சட்டத்தை இயற்றுகிறார். இதை வெள்ளை நிற மக்களினால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த கருப்பின மக்களை தங்கள் அடிமைகளாக, ஏன் ஆன்மாக்களே இல்லாத மனிதர்களாக பார்த்து பாவித்து அவர்களை கொடுங்கோன்மைக்கு உட்படுத்திய அந்த வெள்ளை நிற மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அமெரிக்காவிலே பல கலவரத்தையும் கலகத்தையும் ஏற்படுத்துகிறார்கள். உள்நாட்டு கலவரம் தீவிரமாக பரவிக்கொண்டிருக்கின்றது. ஆபிரகாம் லிங்கன் செய்தது ஒரு மாபெரும் தவறோ என்கின்று எண்ணுகின்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு நடந்து கொண்டிருந்த அந்த வேளையிலே ஆபிரகாம் லிங்கன் சோகமான முகத்தோடு தன்னுடைய வெள்ளை மாளிகையினுடைய முற்றத்திலே தனிமையிலே நின்று கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் லிங்கன் அதிபர் இப்படி கவலையில் இருக்கிறாரே, அவரை உற்சாகப்படுத்த வேண்டுமே, அவர் நல்லதுதானே செய்திருக்கிறார் என்று நினைத்த அந்த அதிபரினுடைய தனி செயலர் அவரை அணுகி, பிரசிடென்ட், நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, நீங்கள் சரியாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். எனவே கடவுள் உங்களோடு இருக்கிறார், அஞ்சாதீர்கள் என்று தைரியம் சொன்னாராம். ஆபிரகாம் லிங்கன் மௌனமாக சிரித்து கொண்டு தன்னுடைய தனி செயலரை பார்த்து சொன்னாராம், உண்மைதான், கடவுள் நம்மோடு இருக்கிறார், நான் அவரோடு இருக்கிறேனா என்றுதான் நான் ஆழமாக சிந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, மனிதர்களை மாண்போடு நடத்துவதற்காக ஒரு மாபெரும் சட்ட திருத்தத்தை மேற்கொண்ட அந்த அமெரிக்க அதிபர் ஆபிரகாம் லிங்கன் அவ்வளவு பெரிய நற்செயலை செய்துவிட்டு கூட நான் கடவுளோடு இணைந்திருக்கிறேனா என்கின்ற ஒரு மாபெரும் குழப்பத்தில் இருக்கிறார் என்றால், நீங்களும் நானும் அன்றாட வாழ்க்கையிலே எத்தனையோ சறுக்கல்களையும் சங்கடங்களையும் விழுத்தாட்டல்களிலும் விழுந்து எழுந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே என்றாவது நாம் சிந்தித்திருக்கிறோமா அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளோடு இணைந்திருக்கிறோமா என்று? இதோ நம் அண்டையில் இருப்பவர்கள் கூட இணைந்திருக்க முடியாமல் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில், இதோ இந்த இணையத்தின் வழியாகவாவது நாங்கள் இடைவெளியோடு இணைந்திருக்க வேண்டும் என்று இந்த திருப்பணியை நாட்டினுடைய, ஏன் உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த திருப்பணியில் பங்கெடுத்து நாங்கள் இறைவனோடு இணைந்திருக்கிறோம் என்று உணர்வை பெற வேண்டும் என்று உள்ளுணர்வோடு அமர்ந்திருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக இதோ இந்த திருப்பணியில் பங்கெடுக்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு உங்கள் அலைபேசியிலும் மடிக்கணினியிலும் கணினியிலும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், இத்திருப்பணியை இது கூட ஒரு அடையாளம்தான், நீங்களும் இந்த கடவுளோடு இணைந்திருக்கிறீர்கள் என்பதற்கு. இன்றைய மூன்று வாசகங்களையும் நாம் வாசித்து பார்த்தோமே என்றால், இதில் கூறுகின்ற ஒரு அடிப்படையான செய்தியாக எது இருக்க முடியும் என்றால் உறவோடு இணைந்திருப்பதாகும். இன்றைய முதல் வாசகத்திலே யாரெல்லாம் கிறிஸ்தவம் அழிந்து போய்விட வேண்டும் என்று நினைத்தார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவை கொன்றுவிட்டால் இந்த இறையரசு இயக்கம் முடங்கிவிடும் என்று நினைத்து கொண்டிருந்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் மாபெரும் சவாலாக இயேசுவினுடைய இறப்பிற்கு பிற்பாடு, இயேசுவினுடைய உயிர்ப்பிற்கு பிற்பாடு, அந்த உயிர்த்த ஆண்டவனுடைய வல்லமை எவ்வளவு இந்த மக்களையெல்லாம் ஒன்று கூட்டி அவர்கள் கொலை செய்வேன் என்று மிரட்டினாலும் துன்புறுத்துவேன் என்று பிதற்றினாலும் அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாமல், நாங்கள் கிறிஸ்துவினால் ஊற்றம் பெற்றவர்களாக, உயிராற்றல் பெற்றவர்களாக, தந்தையினுடைய திருவுளத்தை நாங்கள் நிறைவேற்றவிருக்கிறோம் என்று அந்த திருத்தூதர் பணியிலிருந்து நாம் வாசித்தோமே, அந்த மன உறுதியை நாம் இன்று நிறைவாக பெற வேண்டும். எப்படி கிடைத்தது தொடக்க திருச்சபையிலிருந்த அந்த ஆதிகால கிறிஸ்தவர்களுக்கு எப்படி அவ்வளவு ஒரு உரமேறிய உள்ளத்தை கடவுள் கொடுத்தார் என்று பார்க்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, கடவுளோடு இணைந்திருப்பவர்கள் ஒருபோதும் மனிதர்களிடமிருந்து தனித்திருக்க மாட்டார்கள். அதைத்தான் இன்று இரண்டாவது வாசகத்திலே திருத்தூதர் யோவான் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். இதே யோவான் தன்னுடைய திருமுகத்தில் சொல்கிறார், தன்னுடைய சகோதர சகோதரியை ஒருவன் அன்பு செய்ய இயலாமல், நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் அவன் பொய்யனாக இருக்கிறான் என்று கூறுகிறார். இன்றைய முதல் வாசகத்திலே அந்த திருத்தூதர்களுக்கும் ஆதி திருச்சபையிலிருந்து அத்துணை உறுப்பினர்களுக்கும் எப்படி அப்படி ஒரு வல்லமை கிடைத்ததென்றால், அவர்கள் கடவுளோடு இணைந்திருந்தார்கள். அதனுடைய வெளிப்பாடாய் அவர்கள் அனைவரும் ஒரே குழுமமாக, ஒரே குடும்பமாக, அவர்கள் தினந்தோறும் ஒன்றாக கூடி இருப்பதை பகிர்ந்து அதன் வழியாக இறைவனை கண்டு அந்த அனுபவத்திலே உறவிலே அவர்கள் இணைந்திருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அன்புக்குரியவர்களே. இன்றைய இரண்டாவது வாசகத்திலே யோவான் தன்னுடைய திருமுகத்தில் அழகாக நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார் அன்புக்குரியவர்களே? உங்களுடைய மனச்சான்று ஒருவேளை நீங்கள் பாவம் செய்தவர்கள் என்று உங்களை ஒரு மனத்தாங்களுக்கு இட்டு செல்லலாம். ஆனால் கடவுள் உங்கள் மனச்சான்றை விட பெரியவர். ஆங்கிலத்திலே மனச்சான்றை கான்சியன்ஸ் என்று சொல்லுவார்கள். நம்முடைய திருச்சபையிலே இந்த மனச்சான்றுக்கு என்று ஒரு மாபெரும் இடத்தை திருச்சபை கொடுத்திருக்கிறது அன்புக்குரியவர்களே. கடவுளினுடைய குரலை ஒரு தனி மனிதன் எங்கு கேட்கிறான் என்றால், அது தன்னுடைய மனச்சான்று அந்த கான்சியன்ஸிலே கேட்கிறான். நம்முடைய இரண்டாம் வத்திகான் திருச்சங்கம், இன்றைய உலகில் திருச்சபை என்கின்ற கௌதியம் எக்ஸ்பிரஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மாபெரும் சுற்றுப்படலில் தன்னுடைய 16வது பத்தியிலே அழகாக சொல்லுகிறது, ஒவ்வொரு தனி மனிதனும் கடவுளினுடைய குரலை தன்னுடைய மனச்சான்றிலே இதயத்திலே தனிமையில் கேட்கிறான். அதைத்தான் நம்முடைய புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய கர்தினால் நியூமன் என்று அழைக்கப்படக்கூடிய ஆங்கிலிக்கன் திருச்சபையில் இருந்து மனமாற்றம் அடைந்து நம் தாய் திருச்சபைக்கு வந்து மீண்டும் கர்தினாலாக உயர்த்தப்பட்ட ஒரு மாபெரும் புனிதர். மனச்சான்றை பற்றி பல இறையியல் கருத்துக்களை தொகுத்து கொடுத்த ஒரு மாபெரும் இறையியலாளர். அவர் மனச்சான்றை பற்றி சொல்லுகின்ற பொழுது கொள்ளுகிறார், திருச்சபை ஒரு காரியத்தை சொல்லுகிறது என்றால், திருத்தந்தை ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்றால், உன் மனச்சான்று வேறொன்றை உண்மை என்று சொல்லுகிறது என்றால், நீ உன் மனச்சான்றுக்கு கீழ்ப்படி என்று கூறுகிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த மனச்சான்று ஒரு கிறிஸ்தவ வாழ்வுக்கு எவ்வளவு அடிப்படையானது. இந்த இறுதியான முடிவை எடுக்கின்ற பொழுது நாம் தனிமையிலே நம் உள்ளத்திலே உறைந்திருக்கின்ற அந்த இறைவனுடைய குரலை கேட்கின்ற இடம் மனச்சான்று என்று வரையறுக்கிறது நம் தாயாம் திருவை. அந்த மனச்சான்று சொல்வதை கூட நீங்கள் ஒருவேளை கேட்காமல் இருக்கலாம். காரணம், கடவுள் உங்கள் மனச்சான்றை விட பெரியவர். எதற்காக இந்த வாசகத்தை இன்று இந்த யோவான் நமக்கு சொல்ல வேண்டும் அன்புக்குரியவர்களே? அப்படி என்றால் உங்களுடைய மனச்சான்றுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டாம் என்று சொல்கிறாரா? இல்லை, மாறாக உங்கள் மனச்சான்று கூட உங்களை குற்றவாளி என்று சொன்னாலும் கடவுள் உங்கள் குற்றங்களை மன்னிப்பவராக இருக்கிறார். கடவுள் உங்களை ஏற்றுக்கொள்பவராக இருக்கிறார். கடவுள் உங்களை அரவணைப்பவராக இருக்கிறார். கடவுள் உங்கள் மனச்சான்றை விட பெரியது. ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்துவிட்டு எல்லோர் கண்களிலும் மண்ணை தூவி விடலாம், எல்லோரையும் ஏமாற்றி விடலாம், எல்லோர் முன்பாகவும் ஒரு நாடகத்தை நடத்தி விடலாம், ஆனால் தன்னுடைய மனச்சான்றிடமிருந்து ஒருவரும் தப்ப முடியாது என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளுகின்ற அனுபவமாக இருக்கின்றது. ஆனால் இன்றைய வாசகத்திலே அந்த மனச்சான்று உங்களை குற்றப்படுத்தினாலும் அந்த குற்றத்தையும் மன்னிக்கின்ற அளவிற்கு கடவுள் இரக்கமுடையவராக இருக்கிறார் என்று மாபெரும் ஒரு விடுதலை செய்தியை கொடுக்கிறார். எதற்காக கடவுள் மனச்சான்றை கடந்து நம்மை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டீர்கள் என்றால், கடவுளுக்கு நம் உறவு முக்கியம். பாவம் என்ன பிரச்சனை அன்புக்குரியவர்கள்? எதற்காக நாம் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும்? நாம் பொய் சொன்னால் கடவுளுக்கு என்ன பிரச்சனை? நாம் புரட்டு செய்தால் கடவுளுக்கு என்ன பிரச்சனை? நாம் பிறரை பற்றி அவதூறு பேசினால் கடவுளுக்கு என்ன பிரச்சனை? நான் பிறருடைய பொருளை கொள்ளையடித்தால் கடவுளுக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு பாவமும் கடவுளுக்கும் நமக்குமான உறவை துண்டிக்கின்றது, அதுதான் பிரச்சனை. எனவே பாவம் என்பதை எப்படி வரையறுக்க வேண்டும்? கடவுளுக்கும் எனக்குமான உறவை துண்டிக்கின்ற எல்லா செயல்பாடுகளும் பாவமாக இருக்கின்றது. இந்த பாவத்திலிருந்து நான் மீண்டும் என்னுடைய உறவை புதுப்பித்து கொள்ள, அந்த துண்டிக்கப்பட்ட இறவை பிணைத்து கொள்வதற்கு எனக்கு மீட்பு தேவைப்படுகிறது. அந்த மீட்பாக நம் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மோடு நீங்காத நிலையான உறவில் இணைந்திருக்க விரும்புகிறார். எனவேதான் தன் ஒரே மகனை இந்த உலகம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக இங்கு வாழ்வு என்பது உறவை குறிக்கின்றது. ஒரு மனிதன் உறவில்லாமல் இருந்தால் அவன் உயிரோடு இருந்தாலும் ஒரு பயனும் இல்லையே அன்புக்குரியவர்களே. எனவேத்தான் இந்த உலகம் என்றும் உறவிலே இருக்க வேண்டும், அதுவும் அன்புறவிலே இருக்க வேண்டும். அந்த உறவுக்காக தன் ஒரே மகனை கடவுள் கொடையாக கொடுக்கிறார். அந்த கொடையாக வைத்த மகனை மனிதர்கள் கொலை செய்த பொழுதும் கூட உயிர்ப்பின் ஆற்றலால் அவரை மீண்டும் உயிர்த்தெழச் செய்து அந்த உறவை கடவுள் நீட்டித்துக் கொள்கிறார் என்பதைத்தான் இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றன. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இந்த இரண்டு வாசகங்களுக்கும் முத்தாய்ப்பாக, நானே திராட்சிக்குடி, நீங்கள் என்னுடைய கிளைகள் என்று இயேசு கூறுகிறாரே, இது எதை குறித்து காட்டுகிறது? அன்புக்குரியவர்களே, நீங்கள் என்னோடு இணைந்திருங்கள், நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன், நான் உங்களோடு உறவாடுகிறேன், நீங்கள் என்னோடு உறவாடுவீர்கள். இப்படி ஒரு உறவு சங்கமம் நிகழ்ந்தால் என்ன கிடைக்குமாம்? கடவுளுக்கு ஒன்றுமில்லை அன்புக்குரியவர்களே. நாம் இணைந்திருந்தாலும் சரி, நாம் இணையாவிட்டாலும் சரி, அவர் வளரப்போவதும் இல்லை, குறையப் போவதும் இல்லை. மாறாக அவரோடு நாம் இணைந்திருக்கின்ற பொழுது, அவரோடு நாம் பிணைந்திருக்கின்ற பொழுது, இந்த உறவின் பலனாக நாம் மிகுந்த கனி கொடுக்கின்ற கிளைகளாக இருப்போம். ஒரு மனிதன் வாழுகின்ற வாழ்வு மற்றவர்களுக்கு கனி கொடுக்கின்ற வாழ்வாக இருக்க வேண்டும். ஒரு மரம் வைக்கின்றோம், அதற்கு நீர் ஊற்றுகின்றோம், அதை பராமரிக்கின்றோம். எதற்காக அன்புக்குரியவர்களே? கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுக்காத மரங்கள் எல்லாம் வெட்டி வீழ்த்தப்படும் என்பதுதானே நம்முடைய எவ்வளிய வார்த்தையாக இருக்கின்றது. நாம் எப்படி நம் இல்லங்களிலே இருக்கின்ற தோட்டங்களில் இந்த செடி நாளை பூர்க்குமா, இந்த மரம் நாளை காய்க்குமா, நான் அந்த கனியை ருசிப்பேனா என்று ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோமோ, அதே போலதான் கடவுள் நான் படைத்த இந்த மனிதன், நான் படைத்த என் மகன், நான் படைத்த என் மகள் என்னை போல மிகுந்த கனி தருகின்ற இந்த கனி என்பது என்ன? நாம் ஈட்டுகின்ற பொருளா? நாம் பெறுகின்ற பட்டமா? நாம் படித்த படிப்பா? நாம் வைக்கின்ற பதவியா? இல்லை என்பு கூறியவர்களே, இதையெல்லாம் நாம் கனியாக கொண்டிருந்தோம் என்றால் ஒருபோதும் அது கடவுள் சுட்டி காட்டுகின்ற கனியாக இருக்காது. கடவுள் சொல்லுகின்ற கனி எது தெரியுமா? அது அன்பாக இருக்க வேண்டும், அது பணிவாக இருக்க வேண்டும், அது தாழ்ச்சியாக இருக்க வேண்டும், அது மன்னிப்பாக இருக்க வேண்டும், அது இரக்கமாக இருக்க வேண்டும். இவைதான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற கனிகளாக இருக்கின்றன. எனவே அந்த கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு கிளையை நாம் அதன் மரத்திலிருந்து தரித்து விட்டோமே என்றால் அல்லது கழித்து விட்டோமே என்றால் அது ஒருபோதும் பயனில்லாத உதிர்ந்த காய்ந்த ஒரு கிளையாக எரிவதற்கு மட்டுமே பயன்படும். ஆனால் அது அந்த மரத்தோடு இணைந்திருக்கின்ற பொழுது அது எண்ணிலடங்காத கனிகளை கொடுத்து அந்த கனிகளை உண்பதன் வழியாக பல்வேறு உயிரினங்கள் வாழ்வு பெறும். எனவே கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்ற நாம் அனைவரும் பிறர் வாழ்வு பெறுவதற்கு நான் காரணமாக இருக்க வேண்டும். இந்த வாரம் நாம் வாசிக்க கேட்ட இந்த நானே திராட்சை கொடி என்கின்ற உவமையாக இருக்கலாம், அல்லது கடந்த வாரம் நாம் கொண்டாடிய நல்ல ஆயினுடைய அந்த உவமையாக இருக்கலாம். இந்த இரண்டு உவமையையும் யோவான் நற்செய்தியாளர் எங்கு வைத்து காட்டுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது, இயேசு பாதம் கழுவுகின்ற, தன் நண்பர்களுக்கு பிரியாவிடை விருந்து கொடுக்கின்ற அந்த நிகழ்வில் இதை வைக்கிறார். இறுதியாக என்ன சொல்கிறார்? நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி உங்களால் கனி கொடுக்க முடியாது. இன்று உலகம் முழுவதும் தனித்திருங்கள், மூன்றடி இடைவெளியில் இருங்கள், உங்கள் வீட்டுக்குள் இருந்தாலும் முகக்கவசம் அணிந்திருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து சொல்கிறார், என் அருகே வாருங்கள், என்னோடு இணைந்திருங்கள், நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன் என்று சொல்லுவது ஒன்றுக்கு ஒன்று முரணாக தெரியலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய எதிர்பார்ப்பு முரண்பாடு அல்ல, இந்த அரசாங்கத்தின் சொல் பேச்சுக்கு எதிராக பேச வேண்டும் என்பதும் அல்ல. நம் அனைவரும் தொற்றுக்கிருமியினால் தொற்றுக்கொள்ளப்பட்டு இந்த இன்னுலக வாழ்வை இழந்துவிட வேண்டும் என்பது அல்ல. இயேசு கூடுகின்ற இணைப்பு இதயத்தால் ஆனது, இயேசு கூறுகின்ற உறவு ஆன்மீகத்தால் ஆனது, இயேசு கூறுகின்ற இந்த இணைப்பு ஒருபோதும் இவ்வுலகை சார்ந்தது அன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் அனைவரும் அன்பு இல்லாமல் எவ்வளவு அருகில் இருந்தாலும் நாம் தூரத்தில் இருக்கின்ற துரதிருஷ்டவாதிகளாக இருப்போமே, உள்ள அன்பு செய்கின்ற அன்பு உள்ளங்களாக இருக்க முடியாது. ஆனால் நாம் வெகு தொலைவில் இருந்தாலும் அன்பு என்கின்ற கட்டுக்குள் நாம் அடங்கி போய்விட்டோமே என்றால், எத்தனை கிலோமீட்டர்கள் எத்தனை மைல்கள் நாம் தொலைவில் இருந்தாலும் நாம் அருகருகே இருந்து அன்பு கொள்ளுகின்ற உறவாக இருப்போம். எனவே அன்புக்குரியவர்களே, என்னோடு இணைந்திருங்கள் என்று இயேசு சொன்னது இந்த அன்பு பிணைப்பை. எனவே இந்த அரசாங்கம் சொல்கிறது என்பதனால் நாம் மூன்றடி இடைவெளியை கட்டாயம் கடைபிடித்துக் கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒருபோதும் இந்த இதயத்திற்கு இடையேயான இடைவெளியை அதிகரித்து விடாதீர்கள். உங்கள் உறவுகளுக்கு இடையேயான இடைவெளியை ஒருபோதும் அதிகரித்து விடாதீர்கள். அதை முடிந்தவரை குறைத்து கொள்ளுங்கள், இணைத்து கொள்ளுங்கள், அருகே வாருங்கள், அன்பு செய்யுங்கள், இதயத்தினால் மட்டுமே. காரணம், நம் ஆண்டவர் நம்மையெல்லாம் இணைக்கின்ற பாலமாக இருக்கின்றார். எனவே இந்த உலக நம்மை ஒருவாறு இழுக்கின்ற இந்த கொரோனா தொற்று கிருமியினுடைய இந்த கொடூரமான காலகட்டத்திலே நம் ஆண்டவர் இயேசு நம் இதயங்களுக்கு இதமான வார்த்தைகளை இந்த சூழ்நிலையிலே நாம் இன்புறுவதற்கு சொல்லிக் கொடுக்கிறார், நீங்கள் என்னோடு இணைந்திருங்கள் என்று. இதோ இந்த இணையத்தின் வழியாக இந்த திருப்படியிலே நாம் ஜெபித்து கொண்டிருக்கின்றது நல்ல வேளையிலே, நினைத்து பாருங்கள், எனக்கும் கடவுளுக்குமான உறவு எப்படி இருக்கின்றது, எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்குமான உறவு எப்படி இருக்கின்றது, எனக்கும் என் அண்டை அயலாருக்குமான உறவு எப்படி இருக்கின்றது, எனக்கும் என் சமூகத்திற்குமான உறவு எப்படி இருக்கின்றது. அந்த உறவுகள் அனைத்தும் நேர்கோட்டில் இருக்க வேண்டும். நான் கடவுளோடு உறவோடு இருக்கிறேன், ஆனால் என் மனைவியை மன்னிக்க முடியாது. நான் கடவுளோடு உறவோடு இருக்கிறேன், என் சகோதரனை என்னால் சகித்து கொள்ள முடியாது. நான் கடவுளோடு உறவோடு இருக்கிறேன், ஆனால் என் தந்தையை என்னால் மதிக்க முடியாது என்று சொல்வோமே என்றால், தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள், நீங்கள் கடவுளோடு உறவில் இல்லை. கடவுளோடு உறவில் இருக்கின்ற எந்த நபராலும் எந்த ஒரு மனிதனையும் ஒருபோதும் பிரித்து வைக்கவோ ஏற்றுக்கொள்ள முடியாமலோ இருக்க முடியாது. அப்படி இருக்கிறார் என்றால் அந்த கிளை இயேசு என்கின்ற திராட்சிக்குடியோடு இன்னும் இணையவில்லை, மாறாக அது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கொரோனா பெருந்தொற்று நம்மையெல்லாம் இல்லத்துக்குள் அடைத்து வைத்திருந்தாலும் கவலைப்படாதீர்கள் அன்பு கொண்டவர்களே. காரணம், இதோ நம் இல்லத்திலேயே இருக்கின்ற அந்த பிணக்குகளை தவிர்த்து இணைத்து கொள்வதற்கான காலமாக இந்த முடக்க காலம் இருக்கட்டும். முடக்கங்கள் எல்லாம் நம்முடைய உறவுகளை ஒருபோதும் முடக்கிவிட முடியாது என்கின்ற திண்ணமான நம்பிக்கையோடு இணைந்திருப்போம் இயேசு என்கின்ற திராட்சை கொடியோடு. அந்த கொடியோடு இணைந்திருந்தால் அன்றி நாம் கனி கொடுக்க முடியாது. நாம் கனி கொடுக்கவில்லை என்றால் வாழ்வதனால் எப்பயனும் இருக்காது. துறந்து வேண்டுவோம் இத்திருப்பணியில். பல்வேறு இடங்களில் இந்த கொரோனா தொற்று கிருமியினால் பாதிக்கப்பட்ட அந்த அன்பு உள்ளங்களுக்காகவும், இந்த கொரோனா பாதிப்பினால் தன் குடும்ப உறவுகளை இழந்து தவிக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் இந்த திருப்பணியில் துறந்து மண்டாடுவோம். திராட்சை கொடியாம் இயேசு அவர்களையும் தன்னோடு இணைத்து கொண்டு மிகுந்த கனி தரட்டும். அது அன்பாக, இரக்கமாக, பணிவாக பலன் கொடுக்கட்டும். ஆமேன். நம்முடைய நம்பிக்கையை எடுத்துரைப்போம்.
மண்ணை படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகத்துயாவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மறியிடம் பிறந்த தருவது கடவுள் பலியும் பீடமும் இயேசு அன்றோ. பலியிடும்
அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்படி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக் கொள்வாராக.
அன்பே உருவான இறைவா, இந்த பழியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையல்வின் பங்கு கொள்ள செய்தருளும்.
அதனாலும் அது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்ள அருள்தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்,
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியுமானதே.
ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் கிறிஸ்துவாகிய இயேசு பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது வரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உம்மை மாட்சிப்படுத்தி பாடுகின்றன. நாங்களும் அவர்களோடு இணைந்து ஒரே குரலாய் பாடுவதாவது.
மாட்சிமைகள் வானமும் வையமும் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பேற்றவரே.
உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா.
இறைவன் என்றும் போற்றி போற்றி தூயவர் தூயவரே. போற்றி புகழ்ந்திடுவோம்.
ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
அருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினை கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று மக்கள் ஊழியம் உரிய தகுந்தனுடன் ஏற்றுக்கொண்டு நினைவே மக்கள் நடி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அத்திரு அவை நீவுகொண்டிருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் அரைமாவட்ட அப்போஸ்தலிக்க வரிவாளகர் தேவதாஸ் அம்புரோஸ் ஆண்டகை, எல்லா திருநராக இணைவரோடும் உம் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். இதோ இந்த திருப்பணிகளை இணைந்திருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களையும் அது அருளாலும் ஆசீராலும் நிரப்பும் ஆண்டவரே. இதோ இந்த கொரோனா கிருமியினுடைய பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் அது அருளாலும் ஆசீராலும் உமது வல்லமையான கரத்தினால் நீர் தாங்க வேண்டுமாய் உம்மை மன்றாடுகிறோம். இதோ இந்த தொற்று கிருமியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்து வருகின்ற அனைத்து மருத்துவர்களையும் செவிலியர்களையும் மருத்துவத்துறை பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் துப்புரவு பணியாளர்களையும் காவல்துறையினரையும் தன்னார்வ தொண்டர்களையும் முத அருளாலும் ஆசீராலும் இந்த தொற்று கிருமியிடமிருந்து நீர் பாதுகாத்திருளும். இந்த தொற்று கிருமியினால் பீடிக்கப்பட்டவர்கள் கூடிய விரைவில் நலம் பெறவும் அவர்கள் பிரிவால் வரிந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு நீரே ஆறுதலாகவும் இருக்க வேண்டுமாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். இதோ இந்த முடக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வறுமையில் சிக்கி தவிக்கின்ற அன்றாட தொழிலையும் வருவாய்களையும் இழந்து தவிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்ணோக்கி பாருமாண்டவரே. கூடிய விரைவில் இந்த கொடூரத்திலிருந்து விடுபட்டு இயல்பு நிலை திரும்பி தங்களுடைய அன்றாட வாழ்வை வாழ்வதற்கான அருளையும் ஆசிரியும் அருட்செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் நிறைவாக கொடுத்தருளும். இதோவும் திருமகனாகிய திராட்சை கொடியோடு நாங்கள் இணைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த உலகம் சார்ந்த எல்லா காரியங்களிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை கொடுத்தருளும். அது அலைபேசியாக இருக்கலாம், தொலைக்காட்சியாக இருக்கலாம், இணையமாக இருக்கலாம், வேறு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உம் திருமகனோடு நாங்கள் இணைந்திருக்கவில்லை என்றால் நாங்கள் ஒருபோதும் கனி கொடுக்க முடியாது என்பதை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பினை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கொடுக்கும். அன்பு தகப்பனே, இதோ இந்த வேளையிலே பல்வேறு சூழல்களிலே சிக்கி தவிக்கின்ற மக்களையும் பல்வேறு நாடுகளிலே பல்வேறு பிரச்சனைகளை சவால்களையும் எதிர்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் உமது திருமகனுடைய அருளும் ஆசீரும் நிறைவாய் புடை சூழ்ந்து வாழ்வழித்து வளமாக வாழ்வதற்கான எல்லா வழிவகைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். உயிர்த்தலும் இது நோக்கினும் தீர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இதோ இந்த திருப்பணியிலே பங்கெடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் வாழ்ந்து மறித்த அத்தனை பேருடைய ஆன்மாக்களையும் குறிப்பாக இந்த கொரோனா தொற்றினுடைய இரண்டாவது அலையிலே சிக்கி தங்கள் இன்னுயிரை இழந்து உம் பதம் அடைந்திருக்கக்கூடிய அத்துணை ஆன்மாக்களையும் உமது பேரின்ப அரசியலை ஏற்றுக்கொண்டு உம்மை முகமுகமாய் தரிசிக்கின்ற ஆசிரை அவர்களுக்கு நிறைவாக தாரும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், எம் பங்கினுடைய பாதுகாவலி புனித குழந்தை தெரசால் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
விண்ணுலகில் நிற்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவே தருளும், எங்களை விடுவே தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்ப வாழ்விற்காகவும் எமீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும்